the main things we teach in the church is that Jesus is our example.
சபையில் நாம் போதிக்கக்கூடிய பிரதானமான ஒரு காரியம் என்னவென்றால் இயேசுவே நம்முடைய மாதிரி.
And I want you to see this verse in 1 Timothy 3.
1 Timothy 3rd அதிகாரம்.
1 Timothy chapter 3.
1 Timothy 3rd அதிகாரம்.
In verse 15 it says, the church of the living God is the pillar and support of the truth.
1 Timothy 3rd அதிகாரம் 15th வசனத்திலே அந்த வீடு தேவனுடைய சபை ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது.
So the church must be, you know, like these pillars support the roof of this building.
இந்த கட்டடத்தினுடைய கூரையை இங்கே காணப்படுகிற தூண்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறது.
So the church, that means all the believers have to support one truth more than anything else.
ஆகவே எல்லா விசுவாசிகளும் ஒரு சத்தியத்தை மற்ற சத்தியம் மற்ற காரியங்களை காட்டிலும் ஒரு சத்தியத்தை பிரதானமாக தூணாக இருந்து தாங்க வேண்டியிருக்கிறது.
And that is described in the next verse as the secret of godliness.
தேவபக்தியின் ரகசியம் என்று அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம்.
And the secret of godliness is that Jesus came in the flesh and he was pure in his spirit.
தேவபக்திக்குரிய ரகசியம் என்னவென்றால் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், அவர் ஆவியிலே பரிசுத்தமுள்ளவராயிருந்தார்.
This is a very important truth.
இது மிக முக்கியமான ஒரு சத்தியம்.
All Christians believe and know that Jesus died for our sins.
எல்லா கிறிஸ்தவர்களும் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறார்கள்.
And he rose again from the dead.
அவர் மரித்தவரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்பதையும் நம்புகிறார்கள்.
That is the foundation of the Christian life.
இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரம்.
Just like a building has got a foundation and a superstructure.
எப்படி ஒரு கட்டடத்திற்கு அடித்தளம் அஸ்திபாரமும் மேலே காணப்படக்கூடிய கட்டடமும் இருக்கிறதோ அது போல.
Without the foundation, the superstructure will fall.
அஸ்திபாரம் இல்லாவிட்டால் மேலே இருக்கக்கூடிய கட்டடமானது விழுந்துவிடும்.
A tree has got roots and then the main tree on top.
ஒரு மரத்திற்கு இரண்டு பகுதியில் உண்டு. ஒன்று நிலத்துக்கடியே இருக்கக்கூடிய வேர், இன்னொன்று மேலே காண்கிற மரம்.
You can't see the foundation, you can't see the roots.
வேர்களையும் பார்க்க முடியாது, அஸ்திவாரத்தையும் பார்க்க முடியாது.
But that is what gives strength to what is above the ground.
ஆனால் நிலப்பரப்பிற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த காரியத்திற்கு வலுவூட்டுவது என்பது நிலப்பரப்பிற்கு கீழே உள்ள காரியம்.
So just like there are two parts to buildings and trees, visible and invisible.
ஆகவே காணக்கூடிய ஒன்றும் காணக்கூடாத ஒன்றும் சேர்ந்து அந்த மரத்தையோ அல்லது கட்டடத்தையோ உண்டாக்குவது போல இரண்டு காரியங்கள் உண்டு.
In our life also there is visible part and invisible part.
நம்முடைய வாழ்க்கையிலும் கூட காணக்கூடிய பகுதி என்றும் காணக்கூடாத பகுதி என்றும் இரண்டு உண்டு.
The visible part of your life is what other people can see.
காணக்கூடிய பகுதி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது என்றால் அது மற்றவர்கள் பார்க்கக்கூடிய பகுதி தான்.
The invisible part is in your heart, in your private life, your thoughts, nobody can see.
காணக்கூடாத பகுதி என்பது உங்களுடைய இருதயம், உங்களுடைய சிந்தை, உங்களுடைய அந்தரங்கம், இவைகள் யாரும் பார்க்க முடியாது.
So we said that for a tree and a building the invisible part is more important.
ஒரு மரமாயினும் ஒரு கட்டடமாயினும் அதற்கு முக்கியமான பகுதி என்பது காணக்கூடாத மறைந்திருக்கக்கூடிய பகுதி என்று பார்த்தோம்.
For us also the invisible part is more important.
நமக்கும் கூட காணக்கூடாத பகுதி அந்தரங்கம் தான் மிக முக்கியம்.
So if you only think about the visible part you'll be like a building without a foundation.
நீங்கள் காணக்கூடிய பகுதியிலே மட்டும் விருப்பமுள்ளவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் அஸ்திபாரம் இல்லாத ஒரு கட்டடத்திற்கு ஒப்பாகத்தான் இருப்பீர்கள்.
Or like a tree without any roots.
அல்லது வேரே இல்லாத ஒரு மரத்தை போல இருப்பீர்கள்.
Haven't you seen sometimes big storms, many trees fall but one or two trees don't fall.
பெரிய புயல் வீசும் பொழுது அநேக மரங்கள் விழுந்து விடுகிறது, ஆனால் ஒரு சில மரம் விழாமல் நிற்கிறது.
Big trees fall.
பெரிய மரங்கள் விழுந்து விடுகிறது.
Small tree doesn't fall.
சிறிய மரம் விழுவதில்லை.
Why is that?
ஏன் அப்படி?
Because they've got strong roots.
ஏனென்றால் விழாத மரங்களுக்கு வலிமையான வேர் இருக்கிறது.
Now our human tendency when we are young is to give a good impression to other people with our external life.
நம்முடைய வெளியரங்கமான வாழ்க்கையின் மூலமாக எப்படி மக்களை நன்றாக கவரலாம் அல்லது மக்கள் நம்மை நல்ல என்ன வேண்டும் என்பதற்காக நாம் அதிலேயே நாம் கருத்துள்ளவர்களாக இருக்கிறோம் வாலிம நாட்களில்.
And we are very careful about our external life.
நம்முடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கையிலே மிகவும் கருத்துள்ளவர்களாக இருக்கிறோம்.
That's why you know we comb our hair and dress in a way to impress people.
ஆகவே தான் நாம் ஆடை அணிவதிலே மிகவும் கருத்துள்ளவர்களாக இருக்கிறோம். நல்ல டிரெஸ் போட வேண்டும், நல்ல விதத்தில் தலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ரொம்ப நேரம் செலவு செய்கிறோம்.
There's nothing wrong in appearing presentable in our physical appearance.
நம்முடைய தோற்றத்திலே பார்ப்பதற்கு நன்றாக இருக்க வேண்டும் என்பதிலே நம்முடைய சிகை அலங்காரம் ஆடை அலங்காரம் செய்வதிலே தவறில்லை.
It's just like beautifying a building. There's nothing wrong in having a pretty building.
ஒரு கட்டடத்திற்கு நாம் வர்ண பல வர்ணங்கள் தீட்டி அழகு விட்டுகிறோம், அதிலே தவறில்லை. எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்க.
But I'm not saying we should make an ugly building and I'm not saying we should look ugly.
ஆகவே கட்டடம் கட்டும் பொழுது மேலே அசிங்கமாய் கட்ட வேண்டும் என்று சொல்லவில்லை, நீங்களும் அசிங்கமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை.
Even though I've got very little hair, I still comb it.
எனக்கு கொஞ்சம் முடி இருந்தாலும் அதை நான் நன்றாக சிவி கொண்டு தான் வருகிறேன்.
There's nothing wrong in that.
அதிலே தவறில்லை.
But however beautiful the building, if it doesn't have a foundation, it'll collapse.
ஆனால் கட்டடம் எவ்வளவு நேர்த்தியாக காணப்பட்டாலும் அதற்கு அஸ்திபாரம் இல்லை என்றால் அது இடிந்து விழுந்துவிடும்.
That's what you must always remember.
இதைத்தான் நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
Learn one thing today.
இன்றைக்கு ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள்.
Your hidden life which nobody can see inside your mind and heart, that is 100 times more important than your external life.
உங்களுடைய வெளிப்பிரகாரமான தோற்றத்தை காட்டிலும் மறைந்திருக்கக்கூடிய உங்களுடைய உள்ளம், உங்களுடைய சிந்தை, வாழ்க்கை இது 100 மடங்கு முக்கியமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
That's like saying an external injury on your hand is not as serious as cancer inside the body.
இன்னொரு உதாரணத்தை சொல்ல போனால் வெளியே உங்களுக்கு ஒரு வெட்டுக்காயம் பட்டுவிட்டது, அதே சமயத்திலே உள்ளே மறைந்திருக்கக்கூடிய கேன்சர் வியாதி இருக்கிறது. எது கொடியது? மறைந்திருக்கக்கூடிய வியாதி தான்.
So, if something is wrong with your physical appearance,
உங்களுடைய சரீர தோற்றத்தில் ஏதாவது கோளாறு இருந்தால், தவறு இருந்தால்,
maybe your features are not very beautiful,
உங்களுடைய முக லட்சணம் ஒருவேளை அழகாக இல்லாவிட்டாலும்,
don't worry,
கவலைப்படாதீர்கள்.
Your height may not be very much,
நீங்கள் உயரமான நபரா இல்லாதபடி சற்று குள்ளமாக இருக்கலாம்.
Or maybe you're too fat and people make fun of you,
அல்லது கொஞ்சம் நீங்கள் குண்டாக இருந்து மக்கள் உங்களை கிண்டல் பண்ணலாம்.
These things are all unimportant.
இவைகள் எல்லாம் முக்கியமற்றவை.
Or maybe you can't run and win in your school or college in the athletics,
அல்லது விளையாட்டு போட்டிகளிலே உங்களால் ஓடி வெற்றி பெற முடியாமல் இருக்கலாம் ஓட்டப்பந்தயத்திலே.
That's not important.
அது அவ்வளவு முக்கியமல்ல.
Maybe you're not very intelligent, you can't come first in the class.
ஒருவேளை உங்களுக்கு அவ்வளவு புத்தியாய் இல்லாதபடினாலே வகுப்பில் முதல் ரேங்க் வாங்க முடியாமல் இருக்கலாம்.
It's not important.
அது அவ்வளவு முக்கியமல்ல.
You must work hard. That's important.
ஆனால் முக்கியம் என்னவென்றால் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும்.
How well you do in your school or college depends on 2 things.
கல்லூரியிலே அல்லது பள்ளியிலே நீங்கள் எப்படி படிக்கிறீர்கள் என்பது 2 காரியங்களை பொறுத்து இருக்கிறது.
1, how much intelligence you are born with.
நீங்கள் பிறக்கும் பொழுதே எவ்வளவு புத்திசாலித்தனத்தோடு கூட பிறந்தீர்கள் என்பது.
That you cannot control.
அதை நீங்களால் உங்களால் கட்டுப்படுத்த முடியாது.
It's like the color of your skin and your height. You cannot control those things.
உங்களுடைய உயரத்தையும் உங்களுடைய தோலின் நிறத்தையும் நீங்களாக மாற்ற முடியாது. அதுபோல
you were born with that.
நீங்கள் பிறக்கும் பொழுதே அதோடு கூட தான் பிறந்தீர்கள்.
And some have got more intelligence, some have got less intelligence, just like color of skin and height.
எப்படி உயரம் வேறுபடுகிறதோ, தோலின் நிறம் வேறுபடுகிறதோ, அதுபோல உங்களுடைய புத்திசாலித்தனமும் வேறுபடும்.
But there's another factor that determines how well you do in your school or college.
உங்கள் கல்லூரியிலோ அல்லது பள்ளியிலோ எப்படி நீங்கள் படிக்கிறீர்கள் என்பது இரண்டாவது காரியத்தையும் பொறுத்திருக்கிறது.
And that is hard work.
அது என்னவென்றால் கடினமாய் பிரயாசம் எடுப்பது.
That depends on you, not on God.
இது உங்களை பொறுத்த காரியம், அது தேவனை பொறுத்த காரியம் அல்ல.
We can say God decided how much intelligence you have, but you decide how hard you're going to work.
எவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்தவர் கர்த்தர், ஆனால் எவ்வளவு கடுமையாய் பிரயாசம் எடுக்க வேண்டும், கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறோம் நீங்கள்.
So if you get a low rank in school or college because you don't have intelligence, that's perfectly okay.
ஆகவே உங்களுக்கு புத்தி அவ்வளவாக அறிவு இல்லை என்பதனாலே நீங்க உங்களாலே முதல் ரேங்க் வாங்க முடியவில்லை என்றால் அது பரவாயில்லை.
But if you get a low rank because you don't study hard and you fail, that's a very bad testimony for a Christian.
ஆனால் நீங்கள் படிக்காமல் இருந்து பிரயாசம் எடுக்காமல் இருந்து ஃபெயில் ஆகுவீர்கள் பள்ளியிலே படிக்க முடியவில்லை என்று சொன்னால் அது உங்களுடைய பொறுப்பு.
Jesus is our example.
இயேசுவே நம்முடைய மாதிரி.
And I believe he worked very hard when he was young.
இயேசு வாலிபனாக இருந்த பொழுது நன்றாக பிரயாசம் எடுத்து கஷ்டப்பட்டு அவர் காரியங்களை செய்திருப்பார்.
Before I go to that, let me show you a verse in 1 Samuel chapter 16.
அதற்கு போக முன்பதாக 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1 Samuel 16 and verse 7.
1 சாமுவேல் 16 அதிகாரம் 7 வசனம்.
See, there are two things when God was selecting a king for Israel, there are two things God told Samuel not to look for.
ஆண்டவர் இஸ்ரவேலுக்கென்று ஒரு ராஜாவை தேர்வு செய்யும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசனத்திலே பார்த்து இரண்டு காரியங்களை நீ பார்க்க வேண்டாம் என்று சொன்னார்.
It's the same two things I just spoke to you about.
இப்பொழுது நான் பேசின இரண்டு காரியங்கள் அதே காரியங்களை தான் தேவன் பார்க்க வேண்டாம் என்று
சொன்னார். Don't look at the color of his skin, don't look at his height.
அவனுடைய உயரத்தை பார்க்க வேண்டாம், அவனுடைய தோளின் நிறத்தையும் பார்க்க வேண்டாம்.
What are the two things we look at?
நாம் பார்க்கக்கூடிய இரண்டு காரியங்கள் என்ன?
He's very fair or very tall.
பார்ப்பதற்கு அழகா இருக்கிறானா, அழகா இருக்கிறாளா, அல்லது உயரம் இருக்கிறதா, அல்லது கட்டையா இருக்கிறார்களா?
But the Lord said in verse 7,
ஏழாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார்,
Don't see how handsome this man is or how attractive he is.
இந்த மனிதன் எவ்வளவு அழகா இருக்கிறான் என்று பார்க்க வேண்டாம், எவ்வளவு கவர்ச்சியா இருக்கிறான் என்றும் பார்க்க வேண்டாம்.
And don't look at his height.
அவனுடைய உயரத்தையும் பார்க்க வேண்டாம்.
Don't look at his how beautiful his face is and don't look at his height.
எவ்வளவு அழகா இருக்கிறான் என்பதையும் பார்க்க வேண்டாம், எவ்வளவு உயரமா இருக்கிறான் என்பதையும் பார்க்க வேண்டாம்.
So your physical appearance and your height are unimportant to God.
ஆகவே உங்களுடைய சரீர தோற்றமும் உங்களுடைய உயரமும் தேவனுக்கு முக்கியமற்றவை.
Because he said,
என்றால் அவர் சொல்கிறார்,
God does not see the way man sees.
மனுஷன் பார்க்கிறதமாய் தேவன் பார்ப்பதில்லை.
Man looks on the outward appearance.
மனுஷன் வெளித்தோற்றத்தை தான் பார்ப்பான்.
That means his face and his height.
மனுஷன் முகத்தையும் உயரத்தையும் பார்க்கிறான்.
But God looks at the heart.
ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்.
Now many men and women, young men, young women are very proud of their appearance.
அநேக இளம் தம்பிமார்களும் தங்கைமார்களும் தங்களுடைய சரீர தோற்றத்தை குறித்து பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள்.
They despise people who are short, proud of people who are tall.
குள்ளமாய் இருக்கிறவர்களை பார்க்கும்பொழுது பெருமை உயரமாய் இருக்கிறவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள்.
The greatest apostle in the New Testament was Paul.
புதிய ஏற்பாட்டிலே மிகப்பெரிய அப்போஸ்தலன் யார் என்று சொன்னால் பவுல்.
Do you know how tall he was?
பவுல் எவ்வளவு உயரமானவர் என்று தெரியுமா?
He was how do you calculate here, centimeters or feet and inches? Okay. He was less than 5 feet high.
5 அடிக்கும் உயரமா குறைவான உயரமுள்ளவர்.
How much is 5 feet? So it's less than that. This is the great apostle Paul. If he was standing here, you had to put the mic down to such a low level.
இங்க அவர் உட்கார்ந்திருந்தால் அல்லது நின்று கொண்டிருந்தால் நீங்கள் மைக் ரொம்ப கீழே தள்ள வேண்டியிருக்கும். அவர் 5 அடிக்கும் உயரமானவராக தான்.
He was only 4 feet 11 inches.
4 அடி 11 அங்குலம் அவ்வளவுதான்.
And he was bald.
அதே தமிழத்தில் வழுக்கை தலை உள்ளவர்.
And he had a big nose.
மூக்கு பார்த்தா பெருசா இருக்கும்.
He looked very ugly.
பார்ப்பதற்கு கவர்ச்சியான ஒரு தோற்றம் இல்லை பவுல்.
We read that in some of the old history books.
பழைய சரித்திர புத்தகங்களிலே அவரை குறித்து வாசிக்கும் பொழுது இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது.
He had a hooked nose.
அவன் மூக்கு பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும்.
And short.
குள்ளமானவர்.
Bald.
வழுக்கத்தலை.
You look at him and say, who is this person?
பார்த்தா இவர் யார் பாரு என்று நீங்கள் கேட்பீர்கள்.
He's the mightiest servant of God.
தேவனுடைய வல்லமையான அப்போஸ்தலன்.
In the first century.
முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்ததன வல்லமையான தேவனுடைய அப்போஸ்தலன்.
Now you know we are used to seeing film stars and film actresses also attractive and all that.
நாம் சினிமா நட்சத்திரங்களையும் சினிமா நடிகர்கள் சினிமா நடிகைகள் இவர்களையே பார்த்து பழகி விட்டோம்.
We wish we could be like that.
அவங்களை போல நம்ம இருந்தா பரவாயில்லையே என்று எண்ணுகிறோம்.
I wish I could be like Paul.
ஆனால் நான் பவுலை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Because when Jesus comes back,
இயேசு திரும்பி வரும் பொழுது
we're going to spend millions and millions of years with him in eternity.
அவரோடு கூட லட்சக்கணக்கான வருடங்கள் அவர் நித்தியத்தில் அவரோடு கூட நாம் செலவு செய்ய போகிறோம்.
And it won't matter what your physical appearance was like.
அவங்களுடைய சரீர தோற்றம் எப்படி இருந்தது என்பது அது அங்க ஒரு பொருட்டு அல்ல.
It will matter what your heart was like.
ஆனால் உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தது என்பது அது மிகவும் தேவையுள்ள காரியம்.
It says here man looks at the outward appearance but God looks at the heart.
மனுஷன் வெளிப்பிரகாரமானதை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் என்று நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம்.
Always remember that verse.
எப்பொழுதுமே இந்த வசனத்தை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள்.
Man looks at the outward appearance but God looks at the heart.
மனுஷன் புற தோற்றத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார்.
So what is the condition of your heart? That's more important than the outward appearance.
ஆகவே வெளி தோற்றத்தை காட்டிலும் உங்கள் உள்ளம் எப்படி இருக்கிறது அதுதான் முக்கியமான காரியம்.
It's like this house has got an outward appearance and underneath the foundation
or veete eduthukondal adarku pura thotram endru undu adhe samayathile astibaram endrum undu
and the foundation is more important than the building
kattadathai kaattalum astibaram miga mukkiyamanadhu
there are three things I want to say about Jesus hidden life for 30 years in Nazareth
yesu nasarathirulla irundapozhudhu avarudaiya maraivana vaazhkai avarudaiya andranga vaazhkaiyin kurithana moondru kaaryangal ungalodu kuda solla pogiren
See, all of you young people are less than 30 years old.
இங்க இருக்கக்கூடிய வாலிபர்கள் எல்லாருமே 30 வயதுக்கும் குறைவானவர்களாக தான் இருக்கிறீர்கள்.
So, here are three things about Jesus.
இயேசுவை குறித்த
மூன்று காரியங்கள். Before he was 30 years old.
அவருக்கு 30 வயதாகுவதற்கு முன்பதாக உள்ள மூன்று காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன்.
See, there's not much written about his first 30 years.
முதல் 30 ஆண்டுகளை குறித்து அதிகமாக வேதத்தில் எழுதப்படவில்லை.
Mostly it's written about the last 3.5 years.
கடைசி 3.5 ஆண்டுகளிலே அவர் செய்த காரியங்களை தான் அதிகமாக நாம்
எழுதப்பட்டிருக்கிறோம்.
அவர் அற்புதங்களை செய்தார், அவர் போதித்தார், அவர் பிசாசுகளை விரட்டினார்.
That will come later for all of you.
இப்போ இந்த மாதிரி காரியங்களுடைய வாழ்க்கையின் பிற்பகுதியில் அது ஏற்படும்.
Now you must concentrate at this time on how Jesus lived in the first 30 years.
இப்பொழுது இயேசு எப்படி முதல் 30 ஆண்டுகளிலே வாழ்ந்தார் என்பதிலேயே நீங்கள் உங்களுடைய மனதை செலுத்த வேண்டும்.
If you are 12 years old, remember Jesus was 12 years old once upon a time.
உங்களுக்கு 12 வயதா ஒரு முறை இயேசுவுக்கும் 12 வயதா இருந்தது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Are you 18 years old struggling with the temptations of 18 year olds?
18 வயதா உங்களுக்கு 18 வயதிலே சந்திக்கக்கூடிய போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா?
Jesus also was 18 years old.
இயேசுவும் 18 வயதுடையவராய் வாழ்ந்தார்.
Are you 26 years old?
உங்களுக்கு
working somewhere?
26 வயதாகிறதா ஏதோ ஒரு இடத்துல பணி செய்து கொண்டிருக்கிறீர்களா?
Jesus was also 26 years old working as a carpenter earning his living.
இயேசுவும் ஒரு தச்சனா இருந்து அவர் தன்னுடைய பிழைப்புக்காய் சம்பாதித்தார்.
Do you live in a very small house?
மிகவும் சிறிய ஒரு வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா?
Jesus lived in a very small house because his father earthly father Joseph was a carpenter.
இயேசுவும் அவருடைய பூமிக்குரிய தகப்பன் அவர் தச்சு தொழிலை செய்தபடினால அவரும் ஒரு சிறிய வீட்டிலே தான் குடியிருந்தார்.
And in Mark 6 in verse 3
Mark 6th adhigaram 3rd vasanam
we read Jesus had four brothers younger brothers
Yesuukku naangu ilaiya sagodharal irundargal endru vaasikkrom
Mark 6 verse 3
Mark 6:3
Jesus was not the only son of Mary
Mariyalukku Yesu oruvar mattum than magan endru illai
Joseph and Mary had four other boys and at least two girls
யோசேப்பு மரியாளுக்கு அதற்கு பிறகு நான்கு மகன்களும் குறைந்தபட்சம் இரண்டு மகள்களும் இருந்தார்கள்
maybe three girls I don't know
ஒருவேளை மூன்று பெண் பிள்ளைகள் இருந்திருக்கலாம் எனக்கு தெரியவில்லை
at least two
குறைந்தபட்சம் இரண்டு பெண்கள்
and we read about that in mark 6 verse 3
அதே மார்க் 6 அதிகாரம் 3 வசனத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம்
so Joseph had died at an early age
யோசேப்பு அவர் சிறு வயதிலே மரித்து விட்டார்
So Jesus was the eldest son and he had to take the responsibility for his family.
இயேசு தான் மூத்த மகனாய் இருந்து தன்னுடைய குடும்ப பொறுப்புகளை எல்லாம் எடுக்க வேண்டியிருந்தது.
Imagine if your father dies when you are 20 years old.
உங்களுக்கு 20 வயதா இருக்கும் பொழுதே உங்க அப்பா மரித்து விட்டால் கற்பனை செய்து பாருங்கள்.
And you have four younger brothers.
உங்களுக்கு நான்கு இளைய தம்பிகளோ தங்கைகளோ இருக்கிறார்கள்.
Two younger sisters.
நான்கு தம்பிகளும் இரண்டு தங்கைகளும் இருக்கிறார்கள்.
And a widowed mother.
அம்மா விதவையாக இருக்கிறார்கள்.
Jesus had to take that responsibility.
இயேசு அந்த பொறுப்பை எடுக்க வேண்டியிருந்தது.
He had to work hard as a carpenter to support that family of
அந்த பெரிய
7 people.
ஏழு பேர் நிறைந்த அந்த குடும்பத்தை பராமரிப்பதற்காக இயேசு கடினமாய் வேலை செய்ய வேண்டியதா இருந்தது.
இன்க்ளூடிங் ஹிம்செல்ஃப் 8 பீப்பிள்.
இயேசுவும் சேர்த்து 8 பேர் அந்த வீட்டிலே.
Do you have 8 members in your family?
உங்க குடும்பத்தில் யாருக்கிட்டயாவது 8 பேர் இருக்கீங்களா?
That's rare today.
இந்த நாட்களிலே அப்படி 8 பேரை பார்ப்பது கடினம்.
But Jesus had 8 people in his family and he had to work to support them.
ஆனா இயேசுனுடைய குடும்பத்தில் 8 பேர் இருந்தார்கள். அவர் அவ்வளவு பேரையும் பராமரிப்பதற்கு தாங்குவதற்கு அவர் வேலை செய்ய வேண்டியதா இருந்தது.
And poor carpenters had very small houses.
அந்த நாட்களில் ஏழை தச்சர்களுக்கெல்லாம் சிறு சிறு வீடுகள் தான் இருக்கும்.
They all probably slept next to each other on the floor.
அங்கே எல்லாரும் தரையிலே தான் ஒருவருக்கொருவர் அருகாமையிலே படுத்திருந்திருப்பார்கள், தூங்குவார்கள்.
So remember that Jesus was very poor just like many of you.
உங்கள் அனைவரையும் போல இயேசுவும் மிகவும் ஏழையாய் இருந்தார்.
So don't envy those rich people who have big houses.
பெரிய வீடு கட்டிருக்க பெரிய பணக்காரர்களை எல்லாம் பார்க்கும்பொழுது அவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம்.
Jesus never even had a cycle, leave alone a scooter or a car.
ஸ்கூட்டரும் காரையும் விட்டுவிடுங்கள், இயேசுக்கு சைக்கிள் கூட இல்லாத இருந்தது.
Everywhere he went he had to walk.
எங்கு சென்றாலும் அவர் நடந்தே போக வேண்டியிருந்தது.
There were no buses also those days.
அந்த நாட்களில் பஸ்ஸும் கிடையாது.
So he was like a very poor person from one of the Tamil Nadu villages.
ஆகவே தமிழ்நாடு கிராமங்களிலே இருந்த ஒரு ஏழை மனிதனை போல, ஏழை வாலிபனை போல தான் இயேசு வாழ்ந்தார்.
What an and he was an example for us.
அவர் நமக்கு ஒரு மாதிரியா இருக்கிறார்.
Never complain that you are poor or that your house is too small.
நா ரொம்ப ஏழையா இருக்கிறேன், நான் ரொம்ப சிறிய வீட்டிலே வாழ்ந்து வருகிறேன் என்றெல்லாம் நீங்கள் புகார் சொல்ல வேண்டாம்.
Jesus knows that.
இயேசுக்கு அது தெரியும்.
In his own experience.
ஏனென்றால் அவர் அதை அனுபவித்திருக்கிறார்.
And he has given us an example how we can live.
நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அவர் நமக்கு ஒரு மாதிரியை விட்டு சென்றிருக்கிறார்.
So here are three things I want to say about Jesus before he became 30 years old.
இயேசு 30 வயதாவதற்கு முன்பதாக அவரை குறித்த மூன்று குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
First of all,
முதலாவதாக,
Now before I come to those three things, I want to say a word about forgiveness of sins.
இந்த மூன்று காரியங்களை பார்ப்பதற்கு முன்பதாக பாவ மன்னிப்பை குறித்து நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன்.
However young you may be,
நீங்கள் எவ்வளவு சிறியவர்களாக இருந்தாலும் சரி,
you must be sure that your sins are forgiven.
உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்றதான் நிச்சயம் உனக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும்.
You know, I must have asked Jesus to come into my heart, I think, when I was about 13 years old.
13 வயதா இருக்கும் பொழுது தான் என்று எண்ணுகிறேன், இயேசுவே என்னுடைய உள்ளத்திலே வாரும் என்று நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன்.
But for the next 6 years I was not sure, has he come, has he not come?
13 வயதிலிருந்து ஒரு 6 வருடங்கள் எனக்குள்ள இயேசு வந்து விட்டாரா வரவில்லையா என்று எனக்கு நிச்சயம் இல்லை.
You must be sure that your sins are forgiven.
ஆகவே உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்றதான நிச்சயம்
Christ
உங்களுக்கு இருக்க வேண்டும்.
Christ lives in your heart.
கிறிஸ்துவினுடைய உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
And you can be sure today if you are not sure before.
இதற்கு முன்பு நீங்கள் நிச்சயம் இல்லாதவர்களா இருந்தால் இன்றைக்கு நீங்கள் இந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளலாம்.
Why did Jesus have to die?
ஏன் இயேசு மரிக்க வேண்டியிருந்தது?
Because sin requires a punishment.
பாவத்திற்கு ஒரு தண்டனை தேவைப்படுகிறது.
And God, instead of punishing you, punished Jesus.
ஆகவே உன்னை தண்டிப்பதற்கு பதிலாக இயேசுவை அவர் தண்டித்தார். இதா,
we can say he punished himself.
அவர் தன்னைத்தானே தண்டித்துக் கொண்டார் என்று சொல்லலாம்.
It's like a judge who is sitting in judgment over his own son.
ஒரு நீதிபதி அவர் அந்த நீதிபதியுடைய சிம்மாசனம் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய சொந்த மகனை நியாயந்தீர்க்க வேண்டிய நிலைமை வருகிறது.
And say you have committed a terrible crime, you have to be punished.
நீ பயங்கரமான ஒரு குற்றத்தை செய்து விட்டாய், நீ சட்டத்தின்படி தண்டிக்கப்பட வேண்டும்.
You know, some people say, why can't God forgive us just when I say, oh, I'm sorry? So
ஆண்டவரே மன்னித்து விடுங்கள் என்று சொன்னால் ஏன் ஆண்டவர் மன்னிக்க முடியாதா என்று சிலர் கேட்கலாம்.
If sin is like breaking a plate or a cup, you know, we can easily forgive. Any father can forgive that.
பாவம் என்பது ஏதோ ஒரு பிளேட்டை உடைச்சிட்டேன், ஒரு டம்ளரை உடைச்சிட்டேன் என்று சொன்னால் எந்த தகப்பனும் அதை மன்னித்து விடுவார்.
No father will be disturbed that you broke a plate or a cup.
ஒரு பிளேட்டோ ஒரு டம்ளரோ உடைந்து விட்டது என்பதனால எந்த ஒரு தகப்பனும் ரொம்ப வருத்தப்பட மாட்டார்.
But if you murdered somebody,
ஆனால் நீ ஒருவரை கொலை செய்து விட்டால்,
and if you murdered 25 people,
25 பேரை நீ கொலை செஞ்சிட்டீங்கன்னா,
and your father is the judge,
உங்க அப்பா தான் நீதிபதியா இருக்கிறார்,
and in the court you say, daddy, I'm sorry,
கோர்ட்ல போய் அப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னீங்கன்னா,
what will he say?
அவர் என்ன சொல்வார்? நீதிபதியா இருக்கக்கூடிய அப்பா,
yes my son, it is okay.
ஆமானே, பரவாயில்ல.
You only murdered 25 people, don't worry.
25 பேர் மட்டும் தானே நீ கொலை செஞ்ச, பரவாயில்ல, கவலைப்படாத.
Go home.
இது வீட்டுக்கு போப்பா.
You think he can say that?
அப்படி சொல்வார் என்று நினைக்கிறீங்களா?
Is it like just breaking a cup?
ஏதோ ஒரு டம்ளரை உடைச்சது போலவா?
sin is very serious.
பாவம் என்பது மிகவும் சீரியஸான ஒரு காரியம்.
And we have committed so many sins from the time we were born.
நாம் பிறந்ததிலிருந்து எவ்வளவோ பாவங்களை நாம் செய்திருக்கிறோம்.
So God has to punish us saying you deserve death.
ஆகவே உனக்கு மரணம் தான் தண்டனையாய் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை சொல்லுகிறார்.
In a human court, if you are condemned to death, somebody else cannot come and say I will die in your place.
மனுஷர்கள் இருக்கக்கூடிய வழக்கு மன்றத்திலே நீ ஒரு தவறை செய்து விட்டால் உனக்கு பதிலாக வேறு ஒரு மரிக்கலாம், வேறு ஒரு தண்டிக்கப்படலாம் என்று ஒரு சட்டம் கிடையாது.
That's not permitted.
அது அனுமதிக்கப்படவில்லை.
Your mother, father can't come and say okay I will die in my son's place.
என்னுடைய மகன் கொலை செய்து விட்டான், அவனுடைய இடத்திலே நான் மரிக்கிறேன் என்று சொல்லி உங்க அப்பா வந்து அந்த தண்டனை ஏற்றுக்கொள்ள முடியாது.
But
ஆனால்
God is the ruler of the universe.
தேவன் அண்ட சராசரத்தை மாளிகை செய்கிறவர்.
He is the one who makes the laws.
அவர்தான் சட்டங்களை இயற்றுகிறவர்.
He is not only the judge but the lawgiver.
அவர் நீதிபதி மட்டுமல்ல, அவர் சட்டத்தை கொடுக்கிறவர்.
So he can die in our place. There's nothing wrong in that.
ஆகவே அவர் நம்முடைய இடத்திலே மரிக்கலாம், அதிலே தவறில்லை.
He cannot make an angel die in our place.
நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே ஒரு தூதனை மரிக்க முடியாது, அவர் சொல்ல முடியாது.
That would be a crime.
அது ஒரு குற்றமாய் மாறிவிடும்.
So if Jesus was not God himself, then he cannot die in our place.
அவர் இயேசு தேவனாக இல்லை என்று சொன்னால் நம்முடைய இடத்திலே அவர் மரிக்க முடியாது.
But there we see the love of God.
அங்கே நீங்கள் தேவனுடைய அன்பை பார்க்கிறீர்கள்.
Jesus said, nobody can have greater love than this, that a man lays down his life for his friends.
தன்னுடைய சிநேகிதனுக்காக ஒருவன் ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் பெரிய அன்பு இல்லை என்று இயேசு சொல்கிறார்.
That is the greatest love that anybody can have.
எந்த ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அன்பு அதுதான்.
That a man is willing to die for you.
ஒரு மனிதன் அன்பின் நிமித்தம் மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்.
So that is why Jesus had to die.
ஆகவே தான் இயேசு மரிக்க வேண்டியதாக இருந்தது.
And in 3 hours on the cross,
சிலுவையில் அந்த 3 மணி நேரங்கள்,
it was the concentrated punishment of eternity in hell that you and I face, that he faced in 3 hours.
நீங்களும் நானும் நித்திய நித்தியமாக நரகத்திலே சந்தித்துக் கொண்டிருக்க வேண்டிய தண்டனையை அப்படியே சுருக்கி 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 அதை 3 ஆண்டுகளுக்குள்ளாக 3 மணி நேரங்களுக்குள்ளாக அவர் அதை அனுபவித்தார். நரக வேதனை,
கான்சென்ட்ரேட்டட் சஃபரிங்,
அந்த பாடுகளை அப்படியே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணினால் அதை அப்படியே,
இட்ஸ் இட்டர்னல் சஃபரிங் கம்ப்ரஸ்ட் இன்டு 3 hours.
நித்தியமான தண்டனையானது 3 மணி நேரங்களுக்குள்ளாக அமுக்கப்பட்டு இருக்கிறது.
இட் மஸ்ட் பீ சோ இன்டென்ஸ் தட்
ஆகவே
we don't even know what it's like.
நமக்கு அது என்ன என்று அறிய கூட முடியாது. அந்த அளவுக்காய் அது மிகவும் அதிகமான பாடுகள்.
That is how much Jesus loved you.
அந்த அளவுக்கு தான் இயேசு இப்படி தான் நேசித்தார்.
And that's why we must all take sin seriously.
ஆகவே தான் நாம் எல்லாரும் பாவத்தை மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
And how do we know that what he did was right, that God accepted it?
அவர் செய்தது சரிதான், அதை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது?
He rose up from the dead after 3 days.
3 நாட்கள் கழித்து அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார்.
So the foundation of our faith is 2 things.
ஆகவே நம்முடைய விசுவாசத்தினுடைய அடித்தளம் 2 காரியங்கள்.
Christ died for our sins.
ஒன்று, கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார்.
Christ rose up from the dead.
கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார்.
In no other religion does anybody say these 2 things?
Endha oru madathilum yaarum indha 2 kaaryangalai solla mudiyadhu.
No religion says somebody died for our sins.
Endha oru madathilume yaaro oru enudaiya paavangalukka marithaar endru solluvathilla.
No religion.
Endha madhamum illai.
And no religion does it say somebody came out of the grave after 3 graves.
Endha oru madhamum 3 naalaiku piragu kallarindhu veliye vandar endru solla mudiyadhu.
So always remember, these are the 2 foundational truths of the Christian faith.
ஆகவே கிறிஸ்தவ விசுவாசத்தின், கிறிஸ்தவ மார்க்கத்தின் அடி சத்திபாரமே இந்த 2 சத்தியங்கள் தான்.
People say all religions are different ways to God.
எல்லா மதங்களுமே தேவனிடத்தில் தான் போகிறது என்று சொல்கிறார்கள்.
They say all religions teach be kind to the poor, don't harm anybody.
எல்லா மதமும் ஒருவரை நேசிக்க வேண்டும், யாருக்கும் தீமை செய்யக்கூடாது என்று தானே போதிக்கிறது.
But
என்று சொல்கிறார்.
Christian faith has got 2 important things.
கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு 2 முக்கியமான காரியங்கள் உண்டு.
Which is different from every other religion in the world.
இந்த உலகத்திலே காணப்படுகிற மற்ற எல்லா மதங்களை காட்டிலும் கிறிஸ்தவம் வித்தியாசமானது.
You must know that when people ask you what is the difference between your faith and other religions.
உன்னுடைய மதத்துக்கும் மற்ற மதத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று யாராவது உங்களை கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டும்.
I ask people who died for your sins.
உன்னுடைய பாவங்களுக்காக யார் மரித்தார் என்று நான் கேட்கிறேன்.
Nobody.
யாருமே இல்லை.
Jesus died for my sins.
என்னுடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார்.
Who came out of the grave after death?
மரணத்துக்கு பிறகு யார் கல்லறையிலிருந்து வெளியே வந்தது?
Nobody in your religion, but Christ came out alive.
உன்னுடைய மதத்தில் அப்படி யாரும் வரவில்லை, ஆனால் என்னுடைய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார்.
That is why I believe Jesus Christ is the only way
ஆகவேதான் இயேசு ஒருவரே வழி என்று நான் நம்புகிறேன் சொல்ல வேண்டும்.
I don't say Christianity is the only way because what we see as Christianity is very corrupt.
கிறிஸ்தவம் தான் ஒரே வழி தேவனிடத்தில் போவதற்கு என்று நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கு பார்க்கக்கூடிய கிறிஸ்தவமானது அழிந்து கொண்டிருக்கிறது.
I say Jesus Christ is the only way.
இயேசு கிறிஸ்து மட்டுமே ஒரே வழி.
So I tell people I'm not trying to make you a Christian. I'm trying to lead you to Jesus Christ.
நான் உன்னை கிறிஸ்தவனாய் மாற்ற முயற்சிப்பதில்லை, உன்னை இயேசுவுடைய வழிநடத்த முயற்சிக்கிறேன் என்று சொல்கிறேன்.
I say 95% of Christians don't know Jesus Christ also.
95% கிறிஸ்தவர்களும் இயேசுவை அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்கிறேன்.
So once we are sure of that.
ஆகவே இதை நாம் நிச்சயித்துக் கொண்டால்
then we have to follow in Jesus' footsteps.
நாம் இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும்.
And
அதோடு கூட
three things.
இந்த மூன்று காரியங்களை எண்ணி பாருங்கள்.
So I'm going to start on those three things now.
இப்போ நான் அந்த மூன்று காரியங்களை ஆரம்பிக்க போகிறேன்.
Number
1.
Luke chapter 2.
லூக்கா 2 அதிகாரம்
51.
51 ஆம் வசனம்.
It says he went down to Nazareth and he continued in subjection to Joseph and Mary.
லூக்கா 2 அதிகாரம் 51 வசனம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்.
So that is the first thing we can learn from the life of Jesus.
அவர் இயேசுவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் இதுதான்.
What did he do in Nazareth for 30 years?
நாசரேத்தூரிலே 30 ஆண்டுகள் என்ன செய்து கொண்டிருந்தார்?
When he was a little boy,
அவர் சிறு பையனாக இருக்கும் பொழுது,
he lived in obedience to Joseph and Mary, his earthly parents whom God had appointed over him.
தேவன் இயேசுவுக்கு மேலாக அப்பாவும் அம்மாவும் இருக்கும்படி நியமித்த அவர்களுக்கு அவர் 30 ஆண்டுகள் கீழ்ப்படிந்திருந்தார்.
The first commandment for children is honor your father and mother.
பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய முதல் கட்டளை உன்னுடைய தகப்பனையும் தாயையும் கனமண்ணுவாயாக.
I'm sure that Jesus never argued with Joseph and Mary.
யோசேப்பும் மரியாளிடத்திலே ஒரு காலம் இயேசு வாக்குவாதம் பண்ணியிருந்திருக்க மாட்டார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன்.
Sometimes they may have told him to do something which he did not like to do.
சில சமயத்திலே அவர் இயேசுக்கு பிடிக்காத சில காரியத்தை செய்யும்படியாக பெற்றோர் சொல்லியிருந்திருப்பார்கள்.
But he would have done it.
அவர் அதை செய்திருந்திருப்பார்.
I sometimes like to think like this.
சில சமயத்தில் இப்படி நான் எண்ணி பார்க்கிறேன்.
I'm sure Jesus played some type of games when he was 12 years old.
இயேசு 12 வயதா இருக்கும்போது ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாண்டிருந்திருப்பார் என்று நினைக்கிறேன்.
In India we have cricket, in America they have baseball.
இந்தியாவிலே கிரிக்கெட் விளையாடுவது போல அமெரிக்காவிலே பேஸ்பால் விளையாடுவார்கள்.
But always it's a bat and a ball.
எப்பவுமே அதிலே ஒரு பேட் இருக்கும் ஒரு பால் இருக்கும்.
So 2000 years ago in Nazareth also they must have had a bat and a ball. I don't know what game they called it.
அவை 2000 ஆண்டுகள் முன்பாக நாசரேத்தூர்லேயும் கூட பையன்கள் வீட்டில எல்லாம் ஒரு பேட் ஒரு பால் இருக்கும். என்ன விளையாட்டு விளையாண்டிருப்பார்கள் எனக்கு தெரியாது.
Something like cricket.
கிரிக்கெட்டை போல ஏதாவது ஒரு விளையாட்டு.
Now, which part of cricket do you boys like? Bowling, fielding, or batting?
பந்து எறிகிற காரியம் உங்களுக்கு பிடிக்குமா, அல்லது அந்த கிரிக்கெட் பேட்டால பந்தை அடிக்கக்கூடிய காரியம் பிடிக்குமா, அல்லது ஓடி போய் பந்தை பொறுக்கி போடுவதில் உங்களுக்கு பிடிக்குமா, எது உங்களுக்கு பிடிக்கும்?
Which is most important for you?
உங்களுக்கு முக்கியமான காரியம் எது?
Batting.
சொல்லுங்க.
I used to play cricket when I was young and I know.
நான் வாலிபனா இருந்தபோது கிரிக்கெட் விளையாடி இருக்கிறேன். ஆகவே பேட்டிங் தான் ரொம்ப பிடிச்சமான அம்சம்.
And you know batting your turn comes after different people get out.
ஒவ்வொருத்தரா அவுட் ஆன பிறகு தான் நீங்க பேட்டை பிடிக்கலாம்.
So now your team is batting and your turn has come.
இப்ப உங்களுடைய டீம்ல விளையாண்டுட்டு இருக்காங்க, பேட்டிங் பண்றாங்க. இப்ப உங்களுடைய முறை வந்து விட்டது.
And Jesus' turn has come to bat.
இப்ப இயேசு பேட்டிங் பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது.
And from the house Mary says Jesus come here, I want you to do some work.
அந்த நேரத்துல தான் இயேசுவோட அம்மா கூப்பிடுறாங்க, இயேசு இங்க வாப்பா நான் ஒரு வேலை இருக்குப்பா சீக்கிரமா என்று கூப்பிடுகிறார்கள்.
I want you to go to the well and draw some water for me.
கிணத்துல போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வர வேண்டும்.
What will you do if your mother calls you when your batting turn has come?
நீங்க காத்திருந்து இப்போ பேட்டிங் அடிக்க வேண்டிய நேரம் வந்தப்ப உங்க அம்மா கூப்பிட்டாங்கனா நீங்க என்ன செய்வீங்க?
You say wait mummy, I'm going to score a century now, just wait.
Amma konjam wait pannunga amma, ipa na bat adichi 100 run century adichi tha na varum amma.
Yes, just 2 minutes.
2 nimisham wait pannunga, innum konjam ball irukku.
2 minutes means 2 hours.
2 nimisham wait pannunga na 2 mani neram endra artham.
You know what Jesus would have done?
Yes, enna seidirpaar theriyuma?
He say friends, excuse me, I have to go.
Nanbargale enna manichirunga na ipa ponu endru solli
somebody else can take my batting turn.
என்னுடைய பேட் வேற அடுத்த ஆள் நீங்க எடுத்து பேட்டிங் பண்ணுங்க.
Do you think that was easy for Jesus?
இப்படி செய்வது இயேசுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் என்று எண்ணுகிறீர்களா?
Would it be easy for you?
உங்களுக்கு அது ஈஸியா இருந்திருக்குமா?
You girls don't play cricket. I don't know what game you play, but you also may be called by your mummy when you are playing something with others.
தங்கைமார்கள் நீங்க கிரிக்கெட் விளையாடுவதில்லை, நீங்க என்ன விளையாட்டு விளையாடுவீங்க எனக்கு தெரியல, ஆனா நீங்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா விளையாண்டிருக்கும் போது உங்க அம்மா கூப்பிடுவாங்க.
See, There are certain things our parents tell us to do which is easy.
நம்முடைய பெற்றோர் சொல்லுகிற சில காரியங்கள் நமக்கு ரொம்ப எளிதா இருக்கிறது.
Supposing your mother puts some ice cream in front of you and says, "Eat that ice cream."
உங்களுக்கு முன்ன ஐஸ்கிரீம் வச்சிட்டு அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடுபான்னு சொல்றாங்க.
Is that difficult?
ரொம்ப கஷ்டமா ஐஸ்கிரீம் சாப்பிடுறது?
Or a chocolate.
அல்லது சாக்லேட் கொடுக்குறாங்க சாப்பிடுன்னு.
That is easy.
அது ரொம்ப எளிது.
But when they ask you to come when you are doing something which you want to do.
நீ செய்ய வேண்டும் என்று விரும்பி செய்து கொண்டிருக்கிற காரியத்துல நீ மத்தியில் இருக்கும்போது அம்மா கூப்பிட்டாங்கன்னா,
that is the place where you have to decide, am I going to follow Jesus or not?
அந்த நேரத்துல தான் நீங்க உன்ன தீர்மானிக்கணும், நான் இயேசுவை இந்த நேரத்துல பின்பற்ற போறேனா இல்லையா.
The Bible says if you honor your father and mother it will go well with you.
உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனமணினால் உனக்கு காரியங்கள் சுமூகமாக போகும் என்று வேதம் சொல்கிறது, உனக்கு நன்மை உண்டாகும்.
You know, when I was a little boy also, I had to obey my parents and I didn't always like it.
நானும் சிறு பையனா இருக்கும் பொழுது என்னுடைய அப்பா அம்மா கீழ்ப்படி வேண்டியதா இருந்தது, எப்பொழுதுமே அது எனக்கு பிடிக்கவில்லை.
But I knew it was good for me.
ஆனால் அது எனக்கு நல்லது என்று அறிந்திருந்தேன்.
I remember one thing.
ஒரு காரியம் எனக்கு நினைவுக்கு வருகிறது.
When I was 14 years old,
எனக்கு 14 வயசா இருந்தப்ப,
my father wanted me to write the examination for the military academy.
மிலிட்டரி அகாடமி என்று சொல்லுறதுதான, ராணுவத்தில் உள்ளதான அந்த கல்லூரியிலே சேருவதற்காக ஒரு நுழைவுத் தேர்வை எழுத முடியாது சொன்னார் என்னுடைய அப்பா.
And he said that to be trained for that I want you to go somewhere else. I was in Delhi to take some training every day.
அந்த
டியூட்டோரியல் காலேஜ்
என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவதற்கு பயிற்சி பெறுவதற்காக நான் அப்பொழுது டெல்லியிலே வசித்து வந்தோம். ஏதோ ஒரு இடத்துக்கு போய் டியூட்டோரியல் கல்லூரியில் போய் நீ பயிற்சி பெற்று வா என்று சொன்னார்.
In the month of June, it's so hot in Delhi.
June maasam endru eduthukondal avvalavu veyil, kadumiyana veyil.
And you've never seen anything like that heat in Tuticorin.
Thoothukudi la neenga appadi patta veyila paathirukave maatinga.
And I had to walk in the hot sun to catch a bus and go somewhere else and walk to that tutorial college.
Ulladhuram nadandhu poi bus pidichi bus la yeri thirupi irangi angirundhu nadandhu andha kadum veyilla ponom tutorial kallori.
Just didn't like it.
Enakku adu pidikave illa.
But my father said you got to go.
And enga appa sonna nee po pa poi thaanganum.
So every day I used to go.
Anga ovvoru naalum naan ponen.
And then the result was I got selected.
Avule velive enna vandal and the military academy thervile naan ther select aagi vitten.
That's how I joined the navy.
Ipdi than naan kappar padile serndhen.
That was good that my father told me to go.
Annaki poga mudiya ennudaiya appa sonnare adu nalladhu.
And now when I look back, that was God's plan to train me for his service in the navy.
இப்பொழுது நான் திரும்பி பார்க்கும் பொழுது என்னுடைய ஊழியத்திற்காக தேவன் அந்த கப்பற்படையில் எனக்கு பயிற்சி கொடுத்தார் என்று நான் நம்புகிறேன். நல்லது.
If I had disobeyed my parents,
அன்றைக்கு என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்தால்,
no, I don't want to go for all that. I want to play. It's holiday time. I want to play cricket.
நான் அந்த கிளாஸ்க்கெல்லாம் நான் போக மாட்டேன். இப்ப லீவு நாட்கள் நான் கிரிக்கெட் விளையாடணும்னு சொல்லி இருந்தனா,
I don't know. I could have missed God's will.
எனக்கு தெரியவில்லை. நான் தேவனுடைய சித்தத்தை முற்றிலும் இழந்திருப்பேன்.
So the only place where you can disobey your parents is where they tell you to do something against the word of God.
எப்பொழுது உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம் என்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இரு என்று சொல்லும்பொழுது.
Supposing your father is an idol worshipper and tells you to worship idols.
ஒருவேளை அப்பா ஒரு விக்கிரகாரணைக்காரராக இருக்கிறார், நீயும் அந்த விக்கிரகத்தை வணங்க வேண்டும் என்று சொல்கிறார்.
Then you have to lovingly, respectfully say, "Daddy, I love you, but I can't do that."
அப்பொழுது நீங்கள் அன்பாகவும் மரியாதையாகவும் சொல்ல வேண்டும், அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், ஆனா இதை என்ன செய்ய முடியாதுப்பா.
I'm thankful for all you've done for me, but please don't ask me to worship idols.
நீங்கள் எனக்கு செய்கிற எல்லா காரியங்களுக்கும் நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கிறேன், ஆனா தயவு செய்து என்ன விக்கிரகத்தை வணங்க முடியா சொல்லாதீங்க.
You must always be very respectful to your parents, even when you disagree with them.
உங்கள் பெற்றோரோடு கூட சில காரியங்களை ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் கண்ணியமாக அதை சொல்ல வேண்டும்.
Because they took so much trouble for you when you were small.
நீ சிறு குழந்தையா இருக்கும்போது எவ்வளவோ அவர்கள் சிரத்தை எடுத்து உன்னை வளர்த்திருக்கிறார்கள்.
That doesn't mean you have to obey them more than you obey God.
தேவனுக்கு கீழ்ப்படுவதை காட்டிலும் பெற்றோருக்கு அதிகமாக கீழ்ப்படிய வேண்டும் என்று அர்த்தம் அல்ல.
God is bigger than your parents.
உன்னுடைய பெற்றோரை காட்டிலும் தேவன் பெரியவர்.
But that is the first thing. Honor your father and mother and it'll go well with you.
நான் சொல்ல வேண்டிய முதல் காரியம் இதுதான். உன்னுடைய தகப்பனையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தகப்பனையும் தாயும் கனமண்ணுவாயாக.
Then a second thing about Jesus when he was young.
இயேசு வாலிபனாக இருந்த பொழுது இரண்டாவது காரியம்.
Luke chapter 2.
லூக்கா இரண்டாம் அதிகாரம்.
We read that he was in the temple. Verse 46.
46ஆம் வசனத்திலே அவர் தேவாலயத்தில் இருந்தார்.
Sitting in the midst of all the Bible teachers and listening to them and asking them questions.
அங்கே வேத போதகர்களுக்கு மத்தியிலே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் பேசுறதை கேட்கவும் அவர்களிடத்தில் கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்.
And all who heard him, verse 47, were amazed at his understanding and his answers.
47ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் பேசக்கட்ட யாவரும் அவருடைய புத்தியை பார்த்து அவர்கள் பிரமித்தார்கள்.
And he was only 12 years old at that time.
அந்த நேரத்தில் அவருக்கு வயது எவ்வளவு தெரியுமா? 12 வயது.
12 years.
12 வயது.
We read that in verse 42.
42ஆம் வசனத்தில் அதை நீங்கள் வாசிக்கிறீர்கள்.
At the age of 42,
12 வயதிலே
he could sit with 60-year-old Bible teachers and ask them questions from the Bible.
60 வயது நிரம்பிய வேத போதகர்களிடத்திலே வேதத்தை குறித்து கேள்வி கேட்கிறார், பேசுகிறார்.
And they did not know the answer and he gave the answer, we read in verse 47.
47ஆம் வசனத்தில் அவர்களுக்கு தெரியாத பதில்கள் எல்லாம் இயேசு சொல்லுகிறார்.
And they were amazed at his answers.
அவர் சொன்ன மாறுத்தரங்களை குறித்து பதில்களை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள்.
Think of a 12-year-old boy sitting with a 60-year-old Bible teacher.
கற்பனை செய்து பாருங்கள், 12 வயது பையன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், 60 வயது ஒரு போதகர் இருக்கிறார்.
And he can discuss the Bible with him.
அவரோடு கூட வேதத்தினுடைய காரியங்களை எல்லாம் இப்பொழுது அவர் விவாதிக்கிறார்.
He wasn't proud.
அவர் பெருமையாக இல்லை.
Because I see one sentence here.
இங்கே ஒரு வாசகத்தை நான் பார்க்கிறேன்.
Verse 46.
46ஆம் வசனம்.
He was not only asking them questions, it says he was listening to them also.
அவர் வினா கேட்க கொண்டே இருக்கவில்லை, அவர் பேசுகிறதையும் இயேசு கேட்டார்.
Proud young people don't listen to anybody. They only ask and ask and ask and speak.
பெருமையுள்ள வாலிபர்கள் அவர்கள் கேட்பதற்கு மனமில்லை, கவனித்து கேட்க மாட்டார்கள், எப்பொழுது பார்த்தாலும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள்.
But Jesus was willing to listen.
அல்ல, இயேசு இங்கு மற்றவர்கள் பேசுகிறதையும் கேட்பதற்கு மனதுள்ளவராக இருந்தார்.
Yes, tell me what you want to say. I'm listening.
ஆமா, சொல்லுங்க, நீங்க சொல்றத நான் கேட்கிறதுக்கு இப்ப தயாரா இருக்கேன், சொல்லுங்க.
That is humility.
அதான் தாழ்மை.
But at the same time he knew the Bible.
ஆனால் அதே சமயத்தில் அவர் வேதத்தை அறிந்திருந்தார்.
He did not come from heaven as a baby with all the Bible inside his head.
பரத்திலிருந்து குழந்தையாய் பூமியில் பிறக்கும் பொழுதே வேதத்திலே வேதம் எல்லாம் நிறைந்தவராய் தலையில மூளையில் நிறைந்தவராய் வரவில்லை.
He was born like you and me.
உங்களையும் என்னையும் போல தான் அவர் பிறந்தார்.
And yet to maybe from the age of 3 or 4 years old he started learning the Bible.
உண்டு 4 வயதா இருக்கும் பொழுதே அவர் வேதத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருந்திருப்பார்.
His earthly parents would have taught him.
அவருடைய பூமிக்குரிய பெற்றோர் அவரை போதித்திருப்பார்கள்.
When he went to school the teachers would have taught him.
பள்ளியிலே சென்ற பொழுது அங்கே ஆசிரியர்கள் வேதத்தை கற்றுக் கொடுத்திருந்திருப்பார்கள்.
On Saturdays when they went to the synagogue he would have been listening very carefully.
சனிக்கிழமை தோறும் தேவாலயத்துக்கு செல்லும் பொழுது அங்கே பேசப்பட்ட காரியங்கள் எல்லாம் கவனித்து கேட்டிருந்திருப்பார்.
Say, from the age of 3 to the age of 12.
3 வயதிலிருந்து 12 வயது வரை.
9 years he listened.
9 ஆண்டுகள் அவர் வேதத்தை பேசுவதை கேட்டுக்கொண்டே இருந்தார்.
Today he didn't have a written Bible like this. Those days there were no printed Bibles.
அந்த நாட்களில் இப்பொழுது நமக்கு இருக்கிறது போல அச்சடிக்கப்பட்ட வேதாகமங்கள் இல்லை.
Such Bibles have been in only for the last 600 years.
இப்படிப்பட்ட அச்சடிக்கப்பட்ட வேதாகமங்கள் கடந்த 600 ஆண்டுகள் மட்டுமே நிலவி வருகிறது.
In those days it was all written by hand on some leather parchment.
அந்த நாட்களில் தோல் சுருளிலே எழுதப்பட்ட கையில் எழுதப்பட்டதான தோல் சுருள் தான் வேதாகமாக இருக்கும்.
There'd be only one copy in the synagogue.
ஒரே ஒரு பிரதி மட்டும் தேவாலயத்தில் வைத்திருப்பார்கள்.
Nobody had a Bible at home.
வீட்ல யாருக்கு வேதம் இல்லை.
But still he knew the Bible by the time he was 12.
ஆனாலும் 12 வயதா இருக்கும் பொழுது அவர் வேதத்தை நன்றாக அறிந்திருந்தார்.
All of you have got a Bible at home.
வீட்ல வேதம் வைத்திருக்கிறவங்க எல்லாரும்
you must learn to read the Bible.
நீங்கள் வேதத்தை வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
That's the second thing we can learn from Jesus in his 30 years.
ஆகவே இயேசுவினுடைய 30 ஆண்டுகள வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம்.
You know, in his ministry you find very often he is quoting scripture and answering.
அவருடைய ஊழியத்தில் அடிக்கடி அவர் பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்கள் எல்லாம் கோடிட்டு காண்பிக்கிறார், சுட்டி காண்பிக்கிறார்.
How did he know all those verses?
அந்த வசனங்கள் எல்லாம் இயேசுக்கு எப்படி தெரிந்தது?
When he was young,
அவர் வாலிபனாக இருந்த பொழுது
studied the scriptures.
அவர் வேதத்தை அதிகமாக வாசித்தார், படித்தார்.
So that's the second thing you can follow Jesus in.
ஆகவே இயேசுவை இந்த இரண்டாவது விஷயத்திலே நீங்கள் பின்பற்றலாம்.
I told you this is the great truth the church is for support that Jesus came in a flesh like ours.
நம்மை போல மாம்சத்திலே கிறிஸ்து வெளிப்பட்டார் என்பது என்கிற சத்தியத்திற்கு சபையானது தூணா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன்.
As a little boy he was like us.
அவர் சிறு பையனா இருக்கும் பொழுது நம்மை போல இருந்தார்.
All of you must study the Bible when you are young.
எல்லாரும் வாலிபனாய் இந்த இளம் வயதிலேயே வேதத்தை நன்றாக படிக்க வேண்டும்.
You must do your earthly school and college studies also.
நீங்கள் கல்லூரியிலே பள்ளியிலே படிக்கக்கூடிய படிப்பையும் படிக்க வேண்டும்.
I'm not saying you must neglect that.
அதை நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை.
Because if you neglect that and you lose one year in school or college, then your parents have got to spend more money to pay for the fees.
நீங்கள் அங்கே படிக்காமல் ஃபெயில் ஆகிவிட்டால் இன்னும் ஒரு வருஷம் அதே வகுப்பில் சேர்ந்து படித்தால் அதிகப்படியான ஃபீஸ் கட்ட வேண்டும், செலவு செய்ய வேண்டும் உங்கள் பெற்றோர்.
I'm sure Jesus did work very hard in school.
இயேசுவும் ஸ்கூல்ல போகும்போது நன்றாக கடினப்பட்டு படித்திருந்திருப்பார்.
But in addition to that,
அதோடு கூட
he studied the Bible.
அவர் வேதத்தையும் கற்றார்.
So when you're not doing your homework and when you're not studying for an examination, take time to read the Bible.
ஆகவே நீங்கள் தேர்வுக்கு படிக்காமல் தேர்வு இல்லாத இருக்கும்பொழுது நேரம் கிடைக்கும் பொழுது வேதத்தை நன்றாக படியுங்கள்.
There was no television in Jesus time.
இயேசு வாழ்ந்த நாட்களிலே டிவி இல்லை.
But even if there was television,
அப்படியே டிவி இருந்திருந்தாலும் கூட,
I don't think Jesus would have spent a lot of time watching that.
இயேசு டிவி பார்ப்பதிலேயே அதிக நேரம் செலவழித்திருப்பார் என்று நான் எண்ணவில்லை.
Maybe 2-3 minutes just see the news item.
ஒரு 2-3 நேரம் மணி 2-3 நிமிஷங்கள் அந்த நியூஸை பார்த்திருப்பார்.
What is happening in the world?
உலகத்திலே இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது?
That's all.
அவ்வளவுதான்.
Then he would be reading the Bible.
அதற்கு பிறகு வேதத்தை அவர் வாசித்துக் கொண்டிருப்பார்.
He would not be interested in watching movies and all this entertainment.
அவர் டிவில சீரியல் பார்க்கிறது, டிவில சினிமா பார்ப்பது இதெல்லாம் அவர் விருப்பமாக இருந்திருக்க மாட்டார்.
Singing and dancing and all that.
அங்கே டிவில இருக்கக்கூடிய பாட்டு, ஆட்டம், பாட்டம்.
You watch all that, you don't have time to read the Bible.
அதெல்லாம் நீங்க கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் இருக்காது.
Television is one of the main ways by which the devil prevents people from having time for the Bible.
வேதத்தை வாசிக்காமல் வைப்பதற்கு சாத்தான் பயன்படுத்தக்கூடிய கருவி டிவி.
சினிமாஸ்.
சினிமா.
How much do you get from those cinemas?
அந்த சினிமாவுல இருந்து எவ்வளவு காரியங்களை கற்றுக்கொள்கிறீர்கள்?
They only spoil your mind, that's all.
அது உங்கள் மனதை கரைப்படுத்துகிறது, அவ்வளவுதான்.
It's like eating little bit of poison every day.
ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் விஷத்தை சாப்பிடுவது போல.
If you keep on eating poison every day, one day you get sick.
விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு கொண்டே இருந்தால் ஒரு நாளே வியாதிப்படுவீர்கள்.
So if you fill your mind with all this rubbish that you see in the cinemas.
சினிமாவிலே பார்க்கக்கூடியதான குப்பை எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருந்தால்
you'll just destroy your mind.
நீங்கள் உங்களுடைய மனதை கெடுத்து விடுவீர்கள்.
So you got to be very careful how you spend your time.
ஆகவே உங்கள் நேரத்தை எப்படி செலவு செய்வீர்கள் என்பதிலே நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
I'm not saying you should not listen to any music.
எந்த இசையும் மியூசிக்க கேட்கவே கூடாதுன்னு சொல்லவில்லை.
I'm not saying you should not go for a picnic or have any entertainment.
நீங்கள் குடும்பமாய் எங்கயாவது பிக்னிக்கோ அல்லது டூரோ அல்லது அப்படி நீங்கள் போக கூடாதுன்னு சொல்லவில்லை.
If you're watching some good clean children's program or Christian program on TV, that's okay.
நீங்கள் டிவியிலே பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியோ அல்லது நல்ல கிறிஸ்தவ நிகழ்ச்சியோ பார்த்தால் அது பரவாயில்லை.
Or something about science or something like that.
அல்லது சயின்ஸ் பத்தி, அறிவியல் பத்தி உள்ள காரியங்களை பார்த்தால் பரவாயில்லை.
But not so much that you don't have time for the Bible.
வேதத்தை வாசிப்பது நேரமே இல்லைன்ற அளவுக்கு நீங்க அதை பார்த்துக் கொண்டிருக்கணும்.
Everything must be kept under control.
எல்லாமே நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
So that's the second thing, study the Bible.
ஆகவே வேதத்தை வாசிப்பது என்பது இரண்டாவது காரியம்.
Then the third thing.
மூன்றாவது காரியம்.
That you read in Hebrews 4 and verse 15.
எபிரேயர் 4 அதிகாரம் 15 வசனத்தில் வாசிக்கிறோம்.
Something written about Jesus childhood in Hebrews 4:15.
எபிரேயர் 4 அதிகாரம் 15 வசனம்.
He was tempted in all things as we are and he did not sin.
எல்லா விதத்திலும் நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிறார்.
That means when he was a teenager he was tempted with sexual matters.
அவர் 10 பருவத்தில் இருக்கும் பொழுது பாலியல் பகுதியிலே சோதிக்கப்பட்டிருந்தார்.
When he was 17 18 19 20
அவருக்கு 17 18 19 வயதா இருந்திருக்கும் பொழுது.
What are you tempted with?
இன்றைக்கு
நீங்கள் 17 18 19 20
17 வயசு 18 வயசு 19 வயசு இருக்கக்கூடிய தம்பிமார்கள் தங்கைமார்கள் நீங்கள் எதனால சோதிக்கப்பட்டிருப்பீங்க?
Jesus was tempted exactly in the same way with the same things.
அதே காரியங்களாலே அதே விதமாக தான் இயேசுவும் சோதிக்கப்பட்டிருந்திருப்பார்.
That is a great encouragement to us.
அது நமக்கு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது.
I tell you how it helped me when I was a young man.
நான் வாலிபனாக இருந்தபொழுது எப்படி இது எனக்கு உதவி செய்தது என்று சொல்கிறேன்.
And I faced some strong temptation.
நான் வலிமையான சோதனை சந்திக்கும் பொழுது.
We are all tempted in the sexual area.
நாம் எல்லாரும் பாலியல் பகுதியிலே சோதிக்கப்படுகிறோம்.
Especially when we are young.
குறிப்பாக வாலிபனா இருக்கும் பொழுது.
I used to think.
நான் எண்ணி பார்ப்பேன்.
Lord Jesus.
ஆண்டவராகிய இயேசுவே.
When you walked in Nazareth as a young man.
வாலிபனாய் நாசரேத் ஊரிலே நீ நடந்து சென்றிருக்கும்
பொழுது. You were tempted exactly like I am being tempted now.
இப்பொழுது நான் எப்படி சோதிக்கப்படுகிறேனோ அதே போல நீரும் சோதிக்கப்பட்டிருந்திருப்பீர் ஆண்டவரே.
That's what I said when I was a young man.
நான் வாலிபனாய் இருந்த பொழுது இப்படி தான் சொன்னேன்.
Lord Jesus.
ஆண்டவராகிய இயேசுவே.
When you were in Nazareth.
நீர் நாசரேத்தில் இருக்கும்
பொழுது. As a young man.
வாலிபனாய் இருந்த பொழுது.
You were tempted exactly like I am being tempted now.
இப்பொழுது நான் எப்படி சோதிக்கப்படுகிறேனோ அதே போல ஆண்டவர் நீரும் சோதிக்கப்பட்டிருந்திருப்பீர்.
How did you resist it?
அதை எப்படி நீர் எதிர்த்தீர்?
I want to resist it in the same way.
நானும் அதே விதமாக அதை எதிர்க்க விரும்புகிறேன்.
I want to stand against it in the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே அதற்கு விரோதமாக நிற்க விரும்புகிறேன்.
I want to keep my mind pure.
என்னுடைய மனதை நான் சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும்.
I want to keep my eyes pure.
என்னுடைய கண்களை சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும்.
I want to keep my hand pure.
என்னுடைய கரங்களை சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும்.
These are the things you have to be very careful about.
இந்த காரியங்களில் தான் நீங்க மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
Sexual temptation.
பாலியல் சோதனை.
Our mind, our eyes and our hand.
நம்முடைய சிந்தை, நம்முடைய கண்கள், நம்முடைய கரங்கள்.
That's why Jesus spoke about these three things in Matthew chapter 5.
ஆகவே தான் இந்த மூன்று காரியங்களை குறித்து மத்தேயு 5 அதிகாரத்தில் இயேசு பேசி இருக்கிறார்.
He said in verse 28, if you look and lust in your mind, that's already adultery.
28 வசனத்தில் மத்தேயு 5:28 ல வாசிக்கிறோம், ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இதயத்திலே அவளோட விபசாரம்
செய்தாயிற்றுமானதிலே.
கண்களை குறித்து அவர் பேசுகிறார்.
That means if your right eye offends you, be radical, and meaning is be like a blind man at that time.
வலது கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தடுத்து போடு, எரிந்து போடு. அதான் சோதிக்கப்பட்ட நேரத்தில் இந்த வலது கண் குருடாகிவிட்டது போல எண்ணிக்கொள்ள வேண்டும்.
What does it mean to pluck out my eye?
கண்களை பிடிங்கி போடுது என்றால் என்ன அர்த்தம்?
Supposing I am tempted to look and lust after something.
ஏதோ ஒன்றை பார்த்து நான் சோதிக்கப்பட்டு இச்சிக்கிறேன்.
I don't have to physically pull out my eye.
நான் சரீர பிரகாரமா அந்த கண்ணை பிடுங்க தேவையில்லை.
That takes a long time.
அதற்கு அதிக நேரம் பிடிக்கும்.
And it's painful.
அது வலிக்கும்.
Much quicker way is.
ஆனால் எளிதாய் செய்ய வேண்டிய.
Close your eyes.
கண்களை மூடிக்கொள்ளுங்கள்.
That is the meaning there.
இங்கே அதான் அதனுடைய அர்த்தம்.
You are tempted.
சோதிக்கப்படுகிறா?
Be like a blind man.
ஒரு குருடனை போல மாறிவிடுங்கள்.
Or
லவுட்டால்
look in the other direction.
வேறு திசையை நோக்கி பாருங்கள்.
That is like plucking out your eye.
இதுதான் கண்களை பிடுங்கி போவதற்குரிய அர்த்தம்.
And the third thing Jesus said about is the hand, verse 30.
30 வசனத்தில் பாருங்கள், கரம் உங்களுடைய கை.
The mind, the eyes and the hand.
உங்களுடைய சிந்தை, உங்களுடைய கண்கள், உங்களுடைய கரங்கள்.
These are the ways by which we sin sexually.
நாம் பாலியல் பாவங்களை விதமாக தான் நாம் செய்கிறோம்.
Imagine that your hand is cut off.
உங்களுடைய கரங்கள் வெட்டி போடப்பட்டது என்று எண்ணி பாருங்கள்.
என்ன
செய்ய முடியும்?
So we can use our imagination, say, oh, if I am blind, what will I do now?
ஆகவே உங்களுடைய கற்பனையை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போது நான் குருடனாக இருந்தால் என்ன செய்வேன்?
If my hand is cut off, what will I do now?
என்னுடைய கரங்கள் வெட்டப்பட்டு விட்டால் இப்போது நான் என்ன செய்வேன்?
Like that we can fight against sexual temptation.
இப்படி நாம் பாலியல் சோதனைகளை எல்லாம் நாம் எதிர்த்து நிற்க முடியும்.
Or the temptation to get angry with somebody.
யார் மீதாவது கோபப்பட முடியாது சோதிக்கப்படுகிறீர்கள்.
Or not to forgive somebody.
அல்லது ஒருவரை மன்னிக்க முடியாமல் இருக்கிறீர்கள்.
Or to make fun of somebody in school like all the others are making fun of someone.
மற்ற எல்லாரும் ஒரு பையனை கிண்டல் பண்றாங்க, அதோடு கூட சேர்ந்து நீங்களும் கிண்டல் பண்ண முடியாது சோதிக்கப்படுகிறீர்கள்.
Jesus faced all these temptations.
இயேசு இந்த சோதனைகளை எல்லாம் சந்தித்தார்.
Or the temptation to cheat in an examination.
அல்லது பரீட்சையில் காப்பி அடிக்க முடியாது ஒரு சோதனை.
Jesus said no.
இயேசு இல்லை என்று சொன்னார்.
Your attitude must be I would rather fail than cheat.
உங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும்? இந்த நேரத்தில் காப்பி அடித்து பாஸ் பண்ணதை காட்டிலும் ஃபெயில் ஆவது நல்லது.
So all the temptations you face, Jesus faced.
ஆகவே நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனையும் இயேசு சந்தித்தார்.
But he never sinned.
ஆனால் ஒரு காலம் அவர் பாவம் செய்யவில்லை.
Isn't it wonderful to know that we have an example?
ஆகவே நமக்கு ஒரு மாதிரி இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது ஆச்சரியமா இல்லை.
What are the three areas?
நான் சொன்ன மூன்று குறிப்புகள் என்ன?
Honor your father and mother.
தாப்பனின் தாயும் கணமன்னுவாயாக.
Study the Bible.
வேதத்தை வாசிக்க படிக்க வேண்டும்.
And resist temptation like Jesus.
இயேசு சோதனை எதிர்த்தது போல நீங்களும் சோதனை எதிர்க்க வேண்டும்.
Can you remember that?
ஞாபகம் வச்சுக்கொள்ள முடியுமா?
Do that in secret.
அந்தரங்கத்திலே செய்யுங்கள்.
And you can grow up one day to be a wonderful man and woman of God.
தேவனுடைய நல்ல மனுஷனாக மனுஷியாக ஒரு நாள் நீங்கள் மாற முடியும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
While our heads are bowed in prayer.
நம்ம எல்லாரோட தலைகளை வணங்குவோம் ஜெபத்திலே.
First of all,
முதலாவதாக
say Lord,
ஆண்டவரே,
I want to be sure my sins are forgiven.
என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே.
You said if anyone comes to me, I will not cast him out.
என்னிடத்திலே வருகிற ஒருவனையும் நான் புறமே தள்ளேன் என்று நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே.
I have come to you.
நான் உம்மிடத்திலே வந்திருக்கிறேன்.
I believe you have not cast me out.
ஆண்டவரே, என்னை புறமே தள்ளுவதில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன்.
Thank you for accepting me.
என்னை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே.
Thank you for forgiving me.
என்னை மன்னித்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே.
And Lord, I want to follow you.
ஆண்டவரே, நானும் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன்.
I want to honor my father and mother.
என்னுடைய தகப்பனையும் தாயும் கனமண்ண வேண்டும் ஆண்டவரே.
I want to study the scriptures.
வேத வாக்கியங்களை நன்றாய் படிக்க வேண்டும் ஆண்டவரே.
I want to resist temptation the way you resisted it.
நீர் எப்படி சோதனை எதிர்த்தீரோ அதுபோல நானும் சோதனை எதிர்த்து மேற்கொள்ள வேண்டும்.
I want to grow up to be a person pleasing to God.
ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமான ஒரு மகனாய் மாளை வளர வேண்டும் ஆண்டவரே.
Heavenly Father,
பரலோகபிதாவே,
I pray for all these young people, they'll really grow up to be ஆண்டவரே men and women who please God.
இங்க இருக்கக்கூடிய எல்லா வாலிப தம்பிமார்களுக்கும் தங்கைமார்களுக்கும் நான் ஜெபிக்கிறேன், அவர்கள் வளரும் பொழுது தேவனுக்கு பிரியமானவர்களாய் தேவனை பிரியப்படுத்துறவர்களாய் வளர வேண்டும் ஆண்டவரே.
We pray in Jesus name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.
Thank you.